மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூலைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 57-66 முடிய. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8-ம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர், எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே வார்த்தையின் வல்லமையோடு உங்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ரெடி ஆகியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு சிலர் எனக்கு அவங்க வீட்டில் சுடுற முறுக்கெல்லாம் ஃபோட்டோவில் போட்டிருந்தாங்க. சாமியார் சுடமாட்டார், ஃபோட்டோ இதுலையாவது அவர் முறுக்கெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து போட்டிருந்தாங்க. உள்ளூர்லேயும் முறுக்கெல்லாம் சுடுவாங்க, ஆனால் காட்ட மாட்டாங்க. சரி, கிறிஸ்மஸ் வந்துருச்சு, அதனால் எல்லோரும் தயாரிப்பு நிலையில் நம்ம தயாரிப்போடு இருக்கணும். நாங்கள் இரவு திருப்பலி உங்களுக்கு நேரலையாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்திய நேரப்படி நேரலையாக அது உங்களுக்கு ஒளிபரப்பலாம் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறோம். அநேகர் பாராட்டு தெரிவிக்கிறீங்க, ஃபாதர் நல்ல முயற்சிகள், தீபன் ஃபாதரோட சேர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. வாழ்த்து தெரிவிக்காதவங்க, ஐயோ நம்ம இன்னும் சொல்லலையேன்னு நீங்கள் உடனே என்ன செஞ்சிட வேண்டாம், கண்டிப்பாக வாழ்த்து சொல்லணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட வேண்டாம். ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க எங்களுக்காக. நீங்கள் எங்கிருந்தோ வாழ்த்து நேராக சொல்லணும்னு அவசியம் இல்லை, எங்கிருந்தோ நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா போதும். உங்களுடைய ஜெபம் வந்து எங்களை தாங்கணும். இந்த வாழ்த்து செய்தியெல்லாம் விட ஆண்டவருக்குள்ளே நம்ம ஜெபித்து அந்த வாழ்த்தை நீங்கள் கடவுளுக்கு சொல்லும் பொழுது அவர் நமக்குரிய பலனை கொடுப்பார், இன்னும் ஓடுவதற்கான ஆற்றலை அவர் கொடுக்கிறார். ஸோ இந்த திருவிழாவினுடைய மகிழ்ச்சிக்குள்ளே நீங்கள் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து கடந்து செல்ல உங்களை அன்புடன் நாங்கள் அழைக்கிறோம். நாங்களும் இந்த மகிழ்ச்சியை அருங்கொடை இல்லத்தில் பகிர்ந்து கொள்வதுண்டு. அநேகர் எங்களுக்கு நீங்கள் காசு அனுப்பி வைக்கிறீங்க, உங்களுடைய கரத்தை நீட்டுறீங்க, அதெல்லாம் நாங்கள் வந்து நாங்களே எல்லாம் உடுத்தி கொண்டு அப்படியெல்லாம் செய்கிறதில்லை. கல்லுலையும் மண்ணுலையும் நம்ம கொஞ்சம் காசு போட்டாலும் மனுஷனுக்கும் கொஞ்சம் காசு போடணும். மனிதர்கள், நம்மளுடைய அன்பு உறவுகள், துன்பப்படுகிறவர்கள், துயரத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், இந்த காசில் ஒரு பகுதியை பகிரணும். அதுதான் நம்மளுடைய படிப்பினை, நம்மளுடைய டீச்சிங். நம்ம கற்றுக் கொடுக்குற விதம் அதுதான். அதனால் நாங்கள் நிறைய பேருக்கு இந்த நாட்களில் நாங்கள் தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கிறோம். மருங்குடை இல்லத்தில் உணவில்லாதவங்களுக்கு உணவு கொடுக்குறோம். இந்த திருவிழாவினுடைய நாளில் ஒரு ஏழை பிள்ளைகளுக்கு புது துணி, அந்த குழந்தை பிள்ளைங்க அந்த ஒரு துணியை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. குழந்தைகளை சிரிக்கிற குழந்தையின் சிரிப்பில் இறைவனின் காணலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அவங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் அந்த ஒரு சிறிய ஒரு அடையாளம், சிறிய ஒரு அன்பளிப்பு கிடைக்கிற போது மிக்க மகிழ்ச்சி அடைவாங்க. சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம கிறிஸ்தவத்தில் அந்த கிறிஸ்மஸ்னாலே சாண்டா கிளாஸை நம்ம மறக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் அந்த சாண்டா கிளாஸ் யார் அப்படிங்கிறத, அவரை பற்றி வேணால் நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். அவருடைய அடையாளம் என்னென்னா, துன்பப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக இந்த விழா மாறணும் அப்படின்னு அவர் விரும்பினார். அதை அவர் மேற்கொண்டார். தன்னுடைய உதவி செய்கிற அடையாளத்தின் வழியாக அவர் என்ன செய்தார், யாருன்னு டிஸ்கைசிங் த பர்சன், ஆளை மறைச்சிட்டு அவர் உதவியை முன்னாடி வைச்சார். ஸோ அப்படி வைக்கிற போது அந்த அந்த விழாவானது, அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு இரட்டிப்பானது. அந்த மகிழ்ச்சி அவங்க என்ன செய்தாங்க, மற்றவங்களோடு பகிர்ந்து கொண்டாங்க. இப்படித்தான் கிறிஸ்மஸை ஒட்டிய அந்த சாண்டா கிளாஸுடைய பெருமை பரவியது. ஸோ இப்போ கூட நிறைய சாண்டா கிளாஸ் உங்கள் மத்தியில் இருக்கிறீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் இங்கேருந்து டைரெக்டாக மக்களை கொடுக்குறோம். எங்கிருந்தோ நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுடைய அந்த உதவி தொகையை, உதவிக்கான அந்த ஒரு சிறிய அன்பளிப்பை நீங்கள் எங்களுக்கு தூக்கி போடுறீங்க. நாங்கள் எடுத்து அதை ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் விரும்பும் விதமாக பகிர்ந்து கொடுக்குறோம். அப்படி பகிர்ந்து கொடுக்குற அந்த ஒரு மகிழ்ச்சி அநேகருக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஆகவே நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம சாண்டா கிளாஸ் மாதிரி போகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அப்படி இருக்கணும், அது இருக்கட்டும், அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், அது வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நீங்களும் சாண்டா கிளாஸாக மாற முடியும். எப்படின்னா இப்படி தான், நீங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு, நம்மளுடைய அன்பு உள்ளங்களுக்கு அந்த நாளில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி நிறைவான மகிழ்ச்சி. இணைச்சட்டத்தில் நம்ம அடிக்கடி கோட் பண்ணக்கூடிய ஒரு வசனம் உண்டு, இணைச்சட்டம் 16:11 நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்காட்டி கொண்டு தான் இருக்கிறேன். மறந்துருந்தீங்கன்னா திருப்பி நினைவூட்டுகிறோம். இணைச்சட்டம் 16:11 ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடணும், உங்கள் மகிழ்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா அது விஸ்தரிக்கப்படணும். குடும்பம் என்கிற அபிஷேகம் விஸ்தரிக்கப்படணும். விஸ்தரிப்பு, ஒரு வீடு சின்ன வீடை கட்டி வச்சுருக்கிறோம், அப்புறம் விஸ்தரிக்கிறோம். இப்போ அருங்கொடை கூட அப்படி தான். இந்த இடத்துல இப்போ நாங்கள் நின்று பேசுகிற இடத்துல ஒரு பழைய கோர கொட்டாய் ஒன்று, ஒரு ஒரு ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டு போட்ட ஒரு சின்ன கூடாரம் இருந்தது. இந்த கூடாரம் தான் இன்றைக்கி ஒரு பெரிய மாளிகையாக மாறி இருக்குது. இந்த விஸ்தரிப்பு இதை தான். அதே போல் நம்மளுடைய உறவுகளும் விஸ்தரிக்கப்பட வேண்டும். பாருங்கள், உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு. இப்போ நம்ம என்ன நன்மை செய்தாலும் கடவுளுக்கு தான் அந்த பெருமை. ஒரு கிறிஸ்தவன் நல்லது செய்தால் கடவுளுக்கு மகிமை, ஒரு கிறிஸ்தவன் கெட்டது பண்ணுறான்னா கடவுளுக்கு அது சிறுமை, கடவுளை டைரெக்டாக பாதிக்கும். அதனால தான் நம்ம நன்மை செய்யும் போது கடவுள் மகிழ்ச்சி அடைகிறாரு, நம்ம தீமை செய்யும் போது கடவுள் கவலைப்படுறாரு, வேதனை உறுகிறார். தீமை செய்கிற போது கடவுள் என்ன செய்வார், தன் பிள்ளைகளை தண்டிக்க முடியாது, அவர் ஒன்றும் தண்டிக்கிறது இல்லை, அவர் முகத்தை திருப்பிப்பார், அவ்வளோதான். திருமுக ஒளியை நம்மீது வீசி அப்படின்னு சொல்லி ஆசீர்வழங்கக்கூடிய நேரத்தில் நம்ம சொல்கிறோமே, அந்த திருமுக ஒளியை வீச முடியாதபடி அவர் என்ன செய்வார், முகத்தை திருப்பிப்பார். அவர் முகத்தை திருப்பிட்டாருன்னா இங்கே எல்லாமே பிசாசு முகத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நிறைய பேர் அந்த வேதனையை பார்க்குறப்போ என்ன செய்கிறாங்க, கடவுள் தண்டிக்கிறாரு, இல்லை கடவுள் முகத்தை திருப்பிக்கிட்டாருன்னு அர்த்தம். அப்போ தம் பெயர் விளங்குமாறு நம்ம செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் பாருங்கள். இணைச்சட்டம் 16:11 வாசிக்கிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும், அந்த நீயும்ங்கிற வார்த்தையை நல்லா ரவுண்டு பண்ணி வைங்க, சொல்கிறேன் பாருங்கள், நீயும் உன் புதல்வர் புதல்வியரும், ரெண்டாவது வார்த்தை என்ன பிடிச்சி, உன் பிள்ளைகள், உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும், வீட்டில் வேலை செய்கிற ஆண் ஊழியர் பெண் ஊழியர், ஆணா பெண்ணா யாராக இருந்தால், உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அநாதைகளும், லேவியன்னா யார், கோயிலில் வேலை செய்கிற சாமியார் சாக்கிரிஸ்தர், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, லேவியன் அந்நியன், ஊருக்குள்ளே அந்நியராக யாராவது இருப்பாங்க, அநாதைகள் கைம்பெண்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன், இவங்க எல்லாம் கைம்பெண்களும் அநாதைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக. நீ எகிப்தில் அடிமையாயிருந்தாய் என்பதை நினைவில் இருத்தி இந்த முறைமைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. நம்மளை கடவுள் எந்த சூழலிலிருந்து உயர்த்தினாரு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நாம் என்ன செய்யணும், நம்மை போல துன்பப்படுகிற பிள்ளைகளுடைய அந்த சூழலை நம்மோடு இணைத்து அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி பாருங்கள், இந்த கிறிஸ்மஸினுடைய நிறைவுக்குள்ளே வரோம். அந்த நிறைவை நோக்கி நம்ம வந்துட்டோம். பக்கத்தில் இன்னும் நாளை ஒரு நாள் தான். நீங்கள் வெள்ளிக்கிழமை வியாழன் இரவு அன்று நம்ம என்ன செஞ்சுருவோம், பூசையை வச்சு வெள்ளிக்கிழமை இந்த கொண்டாட்டம். அப்போ இந்த கொண்டாட்டத்தினுடைய நிறைவை நம்ம எப்படி பார்க்குறது, கடவுள் தன்னுடைய நிறைவை எங்கே பார்த்தார், எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு நிறைவை அங்கே உட்காந்துக்கிட்டு பார்த்தாரா, இல்லவே இல்லை. கிறிஸ்தவத்தினுடைய கடவுள், இன்றைக்கி நிறைய கடவுள்கள் சொல்லிக்கிறாங்க, ஒரே கடவுள் தான் அப்படிலாம் சொல்கிறாங்க, வெரி குட், கான்செப்ட் இஸ் சேம், பட் வெளிப்பாடு, வெளிப்படுத்தப்பட்ட விதம் வேறு வேறாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவத்தினுடைய வெளிப்பாடு, மகனாகி இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட அந்த வெளிப்பாடு தான் நிறைவுன்னு சொல்கிறோம். நம்ம மற்ற வழிபாடுகள், மற்ற மதத்தில், மற்ற நம்பிக்கையிலெல்லாம் தெய்வங்கள் இருக்குது, நம்ம அவங்கள மதிக்கிறோம், நம்ம அவங்கள குறையெல்லாம் சொல்லலை, இது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் நிறைவு இயேசுவிடத்தில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஜீசஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ரெவலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்படி ஜீசஸ் வந்து பர்ஃபெக்ட் ரெவலேஷன் அப்படி சொன்னோம்னா, இங்கே தான் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு கடவுள் என்ன செய்யலை, தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு தன்னை ஆபிரகாம்கிட்ட பேசின மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கல, ஆரம்பம் அப்படி இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், அவருடைய அந்த உடனிருப்பை, அவருடைய அந்த கடவுள் என்கிற மகிமையை நம்மோடு என்ன செய்தார், பகிர்ந்து கொண்டார். அந்த பகிர்வில் தான் கடவுள் எங்கேயோ போய் நின்றுட்டார். நாம் அதனால தான் இயேசுவை பர்ஃபெக்ட் ரெவலேஷன், காட்ஸ் ரெவலேஷன் அப்படி சொல்கிறோம். பர்ஃபெக்ட் ரெவலேஷன்னா நிறைவான வெளிப்பாடுன்னு நம்ம சொல்கிறோம். மற்ற வெளிப்பாடெல்லாம் கடவுளுடைய வெளிப்பாடாக இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அப்போ அந்த நிறைவை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா இயேசுவை நம்ம கண்ணோக்கி பார்க்குறோம். அப்போ அந்த இயேசுவினுடைய நிறைவு எங்கே வந்ததுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தந்தை என்ன செய்தார், தன்னுடைய கடவுள் தன்மையை மனிதத்தோடு பகிர்ந்து கொண்டார். என் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நம்ம செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இணைச்சட்டம் 16:11 நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய அருகில் இருக்கிற ஊழியர்கள், நம்மளுடைய வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்க, நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அனாதைகள், அந்நியர்கள், அந்நின்னோனி நீங்கள் உடனே அண்ணன் பொண்டாட்டி அண்ணின்னு சொல்லி நினச்சிக்க கூடாது. அந்நியர்னா வேறு இனத்தை சார்ந்தவங்க. சில பேர் அந்நியர்கள்னு ஒருத்தர் வாசித்தான் பைபிளில், நிறைய வந்துச்சு, முதலியவை அப்படின்னு போட்டிருக்கு, அவன் முதலியார்னு வாசிச்சுட்டான், முதலியார் முதலியவைன்னு போட்டால் முதலியார்னு வாசிக்கிறான். பாருங்கள், பிள்ளைங்களுக்கு இன்றைக்கெல்லாம் தமிழ் தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழை தப்பு தப்பாக வாசிக்கிற போது நமக்கு மனசு பாரமாக இருக்குது, என்ன செய்கிறது, நம்ம போராடுறோம். இது தமிழ் கிளாஸ் இல்லை, இருந்தாலும் மனசில் இருக்கிற ஒரு ஆதங்கத்தை அப்பப்போ சொல்லிக்கிறோம். பிள்ளைகளை நல்ல தமிழ் படிக்க வைக்கணும், நம்ம தமிழ் மக்கள் தமிழ் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, நல்ல அழுத்தமான தமிழ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம மொழி அது, அது நம்மளுடைய காட்ஸ் லாங்குவேஜ், அது கடவுள் எனக்கு கொடுத்த லாங்குவேஜ். உங்களுக்கு அந்த லாங்குவேஜை கடவுள் கொடுத்தாருன்னா அந்த லாங்குவேஜை நீங்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கணும், அதை மறந்துடக்கூடாது. இப்போ பாருங்கள் அந்த வார்த்தைகளில் பாருங்கள், இணைச்சட்டம் 16:11 உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர் மகிமை விளங்குமாறு, பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கப்பட்ட இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதல்வியர். அந்த நீயுங்கிற இடத்துல யார் யார் இருக்கிறாங்க, கணவன் மனைவி ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீயுங்கிற வார்த்தையை எங்கேயாவது தேடி பார்த்தீங்கன்னா, கணவனை தனியாக பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியாது. மனைவி பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியாது. அப்போ அந்த நீயுங்கிற வார்த்தைக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு இருந்தால் தான், இணைஞ்சு இருந்தால் தான் அடுத்த கட்டத்தில் இருக்கிற எல்லாமே நடக்கும். புதல்வர் புதல்வியர் ஒழுங்காக இருப்பாங்க, நீங்கள் என்ன செய்ய முடியும், அந்நியருக்கு கை நீட்ட முடியும், கைம்பெண்களுக்கு கை நீட்ட முடியும், ஊழியர்களுக்கு கை நீட்ட முடியும். அதனால் அந்த பேஸ் ரொம்ப முக்கியம். அதனால் பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வருகை அப்படி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தது. பாருங்கள் இப்போ கிளைமேக்ஸுக்கு போகும்போது திருச்சபை பாருங்கள் என்ன ரீடிங்கை நமக்கு கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்களா. அப்படின்னா இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் திணிக்கிறாங்க. இதெல்லாம் ஆவியான ஒரு வெளிப்பாடுங்க. இதெல்லாம் புரியாமல் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறது, திருவவையில் என்ன இருக்குது, இதெல்லாம் நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்டு பெற்றிருக்கணும். நம்ம திருவையில் இப்படி ஒரு வாசகத்தெல்லாம் பிரித்து வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் பிரிக்கும் போதும் ஆவியானவர் செயல்பட்டார். அந்த ஆவியானுடைய செயல்பாடை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய அழுத்தம் எங்கே இருக்குதுங்கிறத இந்த நாட்களில் அப்படியே நம்ம உணர போகிறோம். கிறிஸ்து பிறப்பு விழாவை முடித்து அடுத்த விழா பார்த்தீங்கன்னா என்ன விழா வரப்போகுது? திருக்குடும்ப பெருவிழா வரப்போகுதுங்க. பாருங்கள் பேக்கேஜ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி சொல்லக்கூடிய விஷயங்கள், அப்புறம் கிறிஸ்து பிறப்பு, அதுக்கப்புறம் வரக்கூடிய திருக்குடும்ப பெருவிழா, இது எல்லாமே ஒரே சீக்வன்ஸில் இருக்கும். அப்போ இன்றைக்கி என்ன சீக்வன்ஸ் பாருங்கள், மலாக்கி நூல்லேருந்து வாசம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சக்கூடாது? முன்னாடி இருக்கிறதெல்லாம் வாசிட்டு விட்டுடக்கூடாது. அதில் கடைசி பகுதிக்கு வாங்கலை ஆண்டவருடைய வார்த்தையை. அந்த கடைசி பகுதியில் பார்க்குறோம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். பைபிளில் சொல்லியிருக்கு, உங்கள் பைபிள் வாசகத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள் எப்படி இருக்கும். பண்டைய நாள்களில் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். அப்போ ஒரு காணிக்கையை பற்றி பேசுகிறாங்க இன்றைக்கி வாசகம், முதல் வாசகம். அந்த காணிக்கை உகந்த காணிக்கையாக இருக்கும். பைபிளில் இப்போ பெர்க்மேன்ஸ் ஃபாதர் பாடுவாங்க இல்லையா, உகந்த காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. பாட்டு சூப்பர் பாட்டு, கேட்டு பாருங்கள். பாட்டு பாடினா டைம் போயிடும், அப்புறம் பிரசங்கத்துக்கு நேரம் இருக்காது. இப்போ பாருங்கள், உகந்த காணிக்கையாக. அப்போ அதில் என்ன வருது பாருங்கள், இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன். அந்த நாள் எப்படி இருக்க போது? பயங்கரமாக இருக்க போது. நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவரின் நாள் வரும்போது ஜில்லு ஜில்லுன்னு ஜூஸ் குடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கலாம், ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. நாயோட விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம், ஸ்டார் கட்டிக்கிட்டு கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், இல்லை இல்லை. இந்த கிறிஸ்மஸ் தான் அப்படி இருக்கும். ஆனால் ஆண்டவர் வரப்போகிற கிறிஸ்மஸ், உண்மையான கிறிஸ்மஸ் வரப்போகுது பாருங்கள், அது உண்மையாலுமே பயங்கரமாக இருக்க போகுது. ஆண்டவர் இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். அனுப்பி என்ன நடக்க போகுது பாருங்க, நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி, உலகை சபித்து தண்டிக்காதபடி. சும்மா தண்டிக்க முடியாது. அவர் என்ன செய்வார்? நீதியின் வார்த்தையை வைப்பார். அப்போ பாவம் செய்தவர்களுக்கு என்ன வார்த்தை விழும்? சாபத்தின் வார்த்தை தான் விழ முடியும், அதுதான் நீதியின்படி வரும். அப்போது சாபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை, இதுதாங்க கிளைமேக்ஸ், இதுக்கு தான் நான் இவ்வளோத்தையும் வாசிக்கிட்டே வரேன். ரிசல்ட் எல்லாம் முதல்ல சொல்லியாச்சு, கடைசியில் என்ன செய்யணும்? அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். ப்ரைஸ் தி லார்ட். இதோட வாசகம் முடிஞ்சிருச்சு. மலாக்கி படைகளின் ஆண்டவர் கூறியது அப்படின்னு ஆரம்பித்து என்னென்னமோ சொல்லி வராரு பாருங்களேன். ஒன்று ஒன்றையும் சொன்னால் லேட் ஆகிடும், அதனால தான் அதெல்லாம் நான் டச் பண்ணலை, கடைசிக்கு வந்துட்டேன். பெரியதும் அச்சத்தை தருவதுமான ஆண்டவருடைய நாள் வரப்போகுது. அப்போ எலியா இறைவாக்கினரை அனுப்பி உலகை சபித்து தண்டிக்காதபடி, அது நடந்துடும், அது நடக்க போது அப்படி ஆயிடாமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், எச்சரிக்கிறேன். பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகள் மட்டும் இல்லை, பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தில் திருப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? குடும்பம் பாருங்களேன், அப்பா அம்மா வந்து பிள்ளைகளை பார்க்குறதும் பிள்ளைகள் அப்பா அம்மாவை பார்க்குறதுனுடைய அழுத்தம் எங்கே இருக்குன்னா குடும்பம் என்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் நான் தொடக்கத்தில் அந்த டாப்பிக்கில் அப்படியே வந்தேன். அப்போ நம்மளுடைய குடும்பம் என்கிற அபிஷேகத்தை நம்ம என்ன செய்கிறோம்? உத்து பார்க்கணும் ஆண்டவர் இந்த நாட்களில். ஏன்னா இயேசு சாமி கன்னியிடம் தானே பிறக்கிறாரு. ஏதோ ஒரு கன்னியை தேர்ந்தெடுத்து, மாதாவை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பிறக்க வச்சுருக்கலாமே, அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஏன் சூசையப்புறம் கனெக்ட் பண்ணி விடணும்? பாருங்கள், ஒரு கன்னி மகனை பெற்றெடுப்பார் என்று சொன்னால் கூட அந்த கன்னி எப்படிப்பட்ட சூழலுக்குள்ளே வைக்கப்படுறாங்க? கணவர் என்கிற சூழலுக்குள்ளே. கணவர், ஒரு கணவருடைய அடையாளம், ஒரு மனைவியுடைய அடையாளம் பாருங்கள். அந்த அடையாளம் தான் அந்த 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 ஃபார்மேட்டை ஃபாலோ, கடவுள் ஃபாலோ பண்ணுற ஃபேமிலிங்கிற, குடும்பங்கிற கான்செப்ட். அதனால தான் நம்ம என்ன செய்ய முடியாது? விட்டுடக்கூடாது. பதிலுரை பாடலில் நமக்கு பாடப்பட்ட அந்த பல்லவி எப்படி வந்தது பார்த்தீங்களா? தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. பைபிளில் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பாட்டு பாடிட்டால் தலை நிமிர்ந்து நின்றுடலாமா? முடியாது. தலை நிமிர்ந்து நிற்கணும்னா பாருங்கள், ஏற்புடைய காணிக்கையாக நம்ம மாறணும். ஒன்று யோவான் 2:28 ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும், அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும், அவரோடு இணைந்து வாழுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள், அப்பா அம்மா பிள்ளைகளை சார்ந்திருக்கணும், பிள்ளைகளை பார்த்துருக்கணும், பிள்ளைகள் தாய் தந்தையரை பார்த்துருக்கணும். அதற்கு நாம் யாரை பார்த்துருக்கணும்? ஆண்டவரோடு இணைந்திருக்கணும், மகனோடு இணைந்திருக்கணும். அப்போ தான் என்ன நடக்கும்? அவர் தோன்றும் போது நம்ம நம்பிக்கை கொண்டிருப்போம், அப்போ தான் அவர் வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கும்படி, அவரோடு இணைந்து வாழ்கிற பிள்ளைகள் வெட்கி விலகாதிருக்கும்படி காத்துக்கொள்வாங்க. இந்த நாளில் நம்ம பாருங்கள், இன்றைக்கி நச்செய்தி வாசகத்துக்கு வந்தீங்கன்னா கூட அதுலேயும் பாருங்கள், ஒரு குழந்தை தான் இன்றைக்கி மையம். இன்றைக்கி எலிசபெத்து, அவங்க அப்பா, அப்படி இப்படி நிறைய பேர் கேரக்டரை நம்ம சொன்னால் கூட, ஹூ இஸ் த மெயின் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சைல்டு, குழந்தை. இன்றைக்கி நச்செய்தியில் எந்த குழந்தை? இயேசு குழந்தை இல்லை, ஸ்நாபகரில் இப்போ திருமுழுக்கு யோவான் என்கிற குழந்தை. பாருங்கள், இந்த குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு குழந்தையினுடைய அபிஷேகம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த குழந்தைங்கிறது என்னன்னா, குடும்பத்தினுடைய ஒரு நிறைவு, ஒரு முழுமை, ஒரு அடையாளம். ஒரு திருக்குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய அடையாளம். அதுக்காக குழந்தை இல்லாதவங்க நீங்கள் உடனே ஐயோ நாங்கள் திருக்குடும்பமாக இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது கடவுளுடைய திட்டம் இருந்தால் அந்த இடத்துல வேறு ஒரு குழந்தைக்கான அடையாளம் உண்டு, பணி. கடவுள் ஒரு வேலையை கொடுப்பார். இப்போ எங்களுக்கு மனைவியே இல்லை, குழந்தை எங்கே போகிறது? அப்போ இந்த இடத்துல நிறைவில்லைன்னு சொல்ல முடியாது. இது அழைப்பு, கடவுள் அப்படி அழைக்கிறார். அப்போ நம்ம ஒரு கான்செப்டை பற்றி பேசும்போது இன்னொரு கான்செப்டை பிசாசு நுழைப்பான், பாரு சாமியார் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா நீலாம் வேஸ்ட்டு. இல்லை, கடவுளுடைய பணி வந்து ஒரு குழந்தை மாதிரி. இப்போ நமக்கு அப்படி தான், குடும்பம் எங்களுக்கு குடும்பம் என்பது எது? கடவுளுடைய பணி சார்ந்த காரியங்கள். அதைத்தான் நம்ம அதைத்தான் முழுமையாக வைத்து பார்க்குறோம். ஆனால் இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற பொழுது, நீங்கள் ஒரு கணவன் மனைவியாக குடும்பமாக இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஏற்புடைய செயல்கள், அதுதான் முதல் வாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்ட அந்த காரியத்தை பாருங்கள். ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள், ஏற்புடைய காணிக்கை. அந்த ஏற்புடைய காணிக்கை என்ன அப்படிங்கிறத தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ரோமையர் 5:18 பாருங்கள், ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாக அமைந்தது போல், ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வழிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. அப்போது ஆண்டவருடைய காரியம் ஒரு புறம், நம்மளுடைய ஆதி தாய் ஆதி தகப்பன் அவங்களுடைய செயல் ஒரு புறம், இப்போ நம்ம எந்த செயலை சார்ந்து வாழ போகிறோம்? த சேலஞ்ச் இஸ் யுவர்ஸ், சவால் நம்மளது. இப்போ ஆண்டவர் வந்து ஒரே ஒருவர் அவருடைய ஏற்புடைய செயல் வழியாக நமக்கு என்ன செய்துட்டார்? வாழ்வழிக்கும் விடுதலை தீர்ப்பை கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ வாழ்வழிக்கக்கூடிய விடுதலை தீர்ப்பின் பிள்ளைகளாய் நம்ம சந்ததியாய் நிற்க போகிறோமா? இல்லை, இந்த பாவத்தினுடைய அடிமையின் சந்ததியாய் நிற்க போகிறோமா? இதை தான் நமக்கு கடவுள் சவாலாய் வைக்கிறார். ரோமையர் 6:18 ஆண்டவர் சொல்கிறாரு, பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமையாக இருக்கிறீர்கள், அதற்காக கடவுளுக்கு நன்றி. பார்த்தீங்களா, நம்ம எதற்கு அடிமையாக இருக்கணும்? கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். இந்த குடும்பம் என்கிற அமைப்புக்குள்ளே இருக்கிற தந்தை இந்த பாயிண்டெல்லாம் யோசித்து பார்க்கணும், தாய் இதை யோசித்து பார்க்கணும், பிள்ளைகள் தாய் தந்தைக்கு மேலே அதிகமாக உட்காந்து யோசித்து பார்க்கணும். நீங்கள் அந்த குடும்பத்திற்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நிற்கிறீங்களா? இல்லை, நான் ஒரு ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு அடையாளமாக இருக்கிறேன்னா, இதோ இந்த கிறிஸ்மஸ் இந்த புத்தாண்டு நமக்கு ஒரு அடையாளமாக இருக்க போகுது, ஒரு வாய்ப்பாக இருக்கிற போகிறது. இப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி என்ன செய்யணும்னா, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பெயரால் நீ அழைக்கப்படுவாய். இசையா 62 ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ புதிய பெயரால் அழைக்கப்படுவாய், இனி பாழ்பட்டது என உன் வீடு அழைக்கப்படாது. ஆண்டவர் இந்த வார்த்தையை அன்னைக்கு சொன்னது மட்டும் இல்லை, இன்னைக்கும் சொல்ல போகிறாரு. எப்போ? நீங்கள் உங்கள் உடன்படிக்கையை மாற்றி எழுதுனீங்கன்னா. ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு பாருங்கள், நம்மளுடைய பதிலுரை பாடலில் அந்த பாடப்பட்ட ஒரு மூன்றாவது வரிகளில் வருகிறது. 10வது இறைவசனம் திருப்பாடல் 25 வரக்கூடிய காரியங்கள். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் போகிற பாதை சரியாக இருக்கணும். நீங்கள் போகிற ஒரு திருமண பாதை, நிறைய பேருடைய வாழ்க்கை பாதை அப்படியே புரண்டு கிடக்குது. ஏன்? உடன்படிக்கையை நீங்கள் ஆண்டவரோட புதுப்பிக்கலை. ஆண்டவரோட நீங்கள் புதுப்பிக்கணும். அவர் எப்போவுமே புதுப்பிக்க தயாராக இருக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட தூய்மை தான் இருக்குது, பாவம் இல்லை. அப்போ நான் புதுப்பிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நம்ம தான் பாண்டு பத்திரத்தை மாற்றி எழுதணும். நம்ம பத்திரத்தை மாற்றி கடவுள் விரும்பும்படியாக எழுதிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நின்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களோட ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து கொள்ளப் போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் தயாராக இருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகளே, நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? குட்டி பிள்ளைகளே, நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? ஏன் நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக மாறணும். அப்பா அம்மாவுக்கு உகந்த பிள்ளையாக இருக்கணும். உடன்படிக்கையை நம்ம மாற்றி எழுதணும். பெரித்துன்னு சொல்லுவோம். உடன்படிக்கைன்னா எபிரேய சொல்லாடல் பெரித். யூ ஹாவ் டு சேஞ்ச் த பெரித். நீங்கள் தான் அந்த உடன்படிக்கையை மாற்றி எழுதணும். ஒருத்தர் ஒரு குருவானவர் வந்து தவறு செய்துட்டார். அதனால் திருச்சபையிலிருந்து அவரை ஒரு ஓரமாக விலக்கி வைக்கிறாங்க. மீண்டும் அவர் திரு அவைக்குள்ளே வரத்துக்கு ஆசைப்படுறார். அப்போ அவர்கிட்ட என்ன செய்வாங்க? எந்த தவறை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த தவறை விட்டுறீங்களா, அல்லது அந்த கருத்தியலை மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த விலக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர் என்ன சொல்லணும்? ஆ, நான் தவறு செய்துட்டேன், அதை புரிஞ்சுக்கிறேன், நான் திரு அவையினுடைய படிப்பினை ஏற்றுக்கிறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன செய்யணும்? தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டால் தான் அவர் என்ன செய்வாங்க? திரு அவைக்குள்ளே அவங்க என்ன செய்வாங்க? மீண்டும் எடுப்பாங்க. இப்போ அவர் எந்த விதத்துலேயும் நான் மாற மாட்டேன், ஆனால் நான் என்னையை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னால் அவங்க செய்ய முடியுமா? கண்டிப்பாக அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா எந்த தவறுக்காக அவர் விளக்கப்பட்டாரோ அந்த தவறை மீண்டும் அவர் பின்வாங்காமல், அந்த தவறினுடைய காரியத்தை புரியாமல், மனம் மாறாமல், தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் அவர் உள்ளே வர முடியாது. அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் கடவுளுடைய அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளத்திற்குள்ளே வர முடியாது. அப்படி வந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? உடன்படிக்கையை கடைபிடிக்கிற பிள்ளைகள் என்கிற நிலைக்குள்ளே வர முடியும். ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகள் என்ற நிலைக்குள்ளே வர முடியும். அப்படி வருகிற பிள்ளைகளுக்கு தான் அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் அதனுடைய முதல் வார்த்தை, தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்கிற அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் இப்போ யோசித்து பார்ப்போம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எபேசியர் 2:19 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா ஆண்டவருடைய திட்டங்களுக்குள்ளே நீங்கள் மீண்டும் வர தயாராக இருக்கிறீங்களா? அப்படி இருந்தால் கண்டிப்பாக கடவுள் உங்களை இருக்கரம் விரித்து அரவணைத்து உன்னை ஓடி வந்து கட்டிப்பிடித்து உன்னை ஏற்றுக்கொள்ளப் போகிறார். உங்களுடைய புதிய ஆண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாறப்போகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்ய தயாராக இருக்கிறார். எல்லாவற்றையும் இழக்க இறங்கி வந்த கடவுள், கடவுள் என்கிற நிலையை வலிந்து பற்றி கொண்டு இருக்காமல், கட்டாயமாக பிடிச்சிக்கிட்டு இருக்காமல், தூக்கி எறிஞ்சிட்டு நமக்காக இறங்கி வந்த கடவுள் இந்த விஷயத்தை உங்களுக்காக செய்யாமல் போவாரா? இது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காய் வருகிறது. இனிமேல் நீ புதிய பெயரால் அழைக்கப்பட போகிறாய். பால்பட்டது என வீடு அழைக்கப்படாது. உன் வாழ்வு இனி அப்படியாய் இருந்து விடாது. புதிய ஆசீர்வாதங்களை நீ காண்பாய். ஆண்டவர் கேட்கிறார், இதோ நான் எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன், நீ என்ன செய்ய போகிறாய்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.